சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என முழக்கமிட்டு அறிவிக்கவும் ஆண்டவர் என்னை
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்காயுள்ளதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 4, இறை வார்த்தைகள் 14 தொடங்கி 22 முடிய. அக்காலத்தில் இயேசு தூய ஆவியின் வல்லமை உடையவராய் கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறமெங்கும் பரவியது. அவர் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்து வந்தார். எல்லாரும் அவரை பற்றி பெருமையாக பேசினர். இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் எசையாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்தபோது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடமும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கியிருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். அவர் வாயிலிருந்து வந்த அருள்மொழிகளை கேட்டு வியப்புற்று, இவர் யோசேப்பின் மகன் அல்லவா என கூறி எல்லாரும் அவரை பாராட்டினர்.
ஆண்டவரின் அருள் வாக்கு.
யாருடைய எண்ணத்தை நிறைவேற்றுவதால் நாம் பாராட்டை பெறுகிறோம்? இறை இயேசுவில் இனியவர்களே, அருள் பணி வாழ்வு என்பது ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட மாபெரும் கொடை. இந்த அருள் பணி நிலையை தேர்ந்தெடுத்த ஒவ்வொருவரும் தாங்கள் தேர்ந்தெடுத்தோம் என்பதை விட ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டோம் என்று நினைக்கிற பொழுதுதான் அந்த அருள் பணி வாழ்வுக்கே ஒரு அர்த்தம் இருக்கிறது. இப்படியாக தன்னுடைய 25 ஆண்டுகால அருள் பணி வாழ்வை நிறைவு செய்த அருள் பணியாளர் ஒருவரை சந்தித்து அவருடைய வாழ்க்கையை பின்புலமாக வைத்து ஒரு குறும்படத்தை எடுக்க திருச்சி மறைமாவட்டத்தைச் சேர்ந்த காவேரி கலை தொடர்பகம் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு முயற்சி எடுத்தது. அந்த முயற்சியின் பலனாக பாதை சுடர்கின்றதே என்கிற குறும்படத்தை வெளியிட்டனர். அந்த படத்தினுடைய அடிப்படை நோக்கமே ஒரு அருள் பணியாளருடைய வாழ்வு எத்தகையதாக அமைந்திருக்கிறது, அந்த அருள் பணியாளருடைய வாழ்வு எதையெல்லாம் அடிப்படையாக கொண்டிருக்கிறது, அவர் எத்தகைய சவால்களையும் எதிர்பார்ப்புகளையும் எதிர்ப்புகளையும் சம்பாதித்திருக்கிறார் என்பதை அடித்தளமாக கொண்டு இந்த அருள் பணி வாழ்விலே ஆண்டவருடைய அருள் கரம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பற்றி அந்த குறும்படம் மிக தெளிவாக எடுத்துரைக்கிறது. அப்படியாக அந்த குறும்படத்திலே நடித்த அருள் பணியாளர் தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக ஆண்டவரால் கொடுக்கப்பட்டது என்பதை பற்றி பேசுகின்ற பொழுது இறுதியாக அவர் அந்த குறும்படத்திலே ஆண்டவருடைய எண்ணம் எப்பொழுதெல்லாம் என்னுடைய எண்ணமாக இருந்ததோ அப்பொழுதெல்லாம் என்னுடைய அருள்பணி வாழ்வு என்பது ஆண்டவருக்கு உகந்ததாக இருந்திருக்கிறது. எப்பொழுது மனித சார்ந்த எண்ணங்களாக என்னுடைய பணி வாழ்வு இருந்ததோ அப்பொழுது எதிர்ப்புகளும் சவால்களும் நிறைந்ததாக அது இருந்தது என்று அவர் அங்கே சுட்டி காட்டுகிறார். எனவே என்னுடைய அருள்பணி வாழ்வு என்பது ஆண்டவருடைய எண்ணம் எப்பொழுது மேலோங்கி இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் கடவுள் என்னை மேன்மைப்படுத்துகின்றார் என்பதை அவர் மனதார உள்ளார்ந்த தேடலோடு அங்கே பதிவு செய்ய ஆசைப்படுகிறார். எனவேதான் அந்த அருள் பணியாளர் இறுதியாக தன்னுடைய 25 ஆண்டுகால இந்த அருள் பணி வாழ்வை இப்படியாக நிறைவு செய்கிறார். ஆண்டவரின் எண்ணம் என்னிலே ஆழமாக வேரூன்றி இருக்கின்ற பொழுது நான் ஆண்டவரிடத்திலும் சரி, ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட இந்த மக்களிடத்திலும் பாராட்டை பெற்றிருக்கிறேன். எப்பொழுது என்னுடைய சுய சிந்தனை சார்ந்த எண்ணங்கள் மேலோங்கி இருக்கிறதோ அப்பொழுது நான் ஆண்டவரையும் அகற்றிவிட்டு அவரால் ஒப்படைக்கப்பட்ட மக்களுக்கும் உரிய பணியாளனாக இல்லை என்பதை மனதார ஏற்றுக்கொண்டு மனம் வருந்துகிறேன் என்று சொன்னாராம். இறையேசுவில் இனியவர்களை, மனித வாழ்வு என்பது ஆண்டவருடைய எண்ணத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட வேண்டியது. ஆண்டவர் எதை நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்றாரோ அதை பூர்த்தி செய்யக்கூடிய மனப்பக்குவம் பெற்ற மக்களாக வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். என்னுடைய எண்ணம் தான் முக்கியம், நான் எதிர்நோக்குகின்ற எண்ணங்கள் தான் என்னுடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும் என்று யார் ஒருவர் ஆசைப்படுகின்றோமோ அப்பொழுதே ஆண்டவருடைய எண்ணத்தை நாம் அகற்றிவிட்டவர்களாக, ஆண்டவருடைய எண்ணம் நம்மிலே செயல்பட நாமே முட்டுக்கட்டையாக தடையாக இருக்கின்றோம் என்பதை இன்றைய நாளிலே இறை வாக்கு வழிபாடு மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. ஏனென்றால் ஆண்டவருடைய எண்ணம் எப்பொழுது நமக்கு வருகிறதோ அப்பொழுது ஆண்டவருக்கு உகந்த வாழ்வு வாழ நம்மையே நாம் கையளிக்கிறோம் என்று பார்க்கிறோம். இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே ஒற்றை வரியிலே ஒற்றை வார்த்தையிலே கடவுள் மிக அழகாக நமக்கு எடுத்துரைக்கிறார். யார் ஒருவர் அன்பை அடித்தளமாக கொண்டிருக்கிறாரோ அவர் ஆண்டவரின் எண்ணத்தை தன்னுள்ளும் தன்னை நம்பி வருகிற ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுத்துவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். இந்த அன்பை யார் ஒருவர் காட்டாமல் இருக்கிறாரோ அவர் ஆண்டவருடைய எண்ணத்திற்கு எதிராக செயல்படுகிற பொழுது அவர் பொய்யராக இருப்பார் என்பதை யோவான் இன்றைய முதல் வாசகத்திலே மிக அழகாக நமக்கு சொல்லுகிறார். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து இந்த கடவுள் எண்ணத்தை, கடவுளின் மகனாக வந்த இயேசு கிறிஸ்து மிக உன்னிப்பாக கவனித்து இன்றைய நற்செய்தி பகுதியின் வழியாக நமக்கு மிக தெளிவான பார்வையை கொடுக்கிறார். என்னுடைய வாழ்வு என்பது நான் இந்த மண்ணுலகிலே குழந்தையாக பிறந்து வளர்ந்து ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கிறேன் என்று சொன்னால் நான் என்னுடைய எண்ணத்தை சார்ந்தவனாக அல்லாமல் இறை தந்தை எதை எனக்கு கொடுத்தாரோ அத்தகைய எண்ணத்தை சார்ந்து நிற்பவனாக இருக்கிறேன். எனவேதான் நான் சான்று பகிர்வனாக இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து இன்றைய நாளிலே சொல்லுகிறார். லூக்கா நற்செய்தி 2:34 இறை வார்த்தையிலே பார்க்கிறோம், இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும் என்று சொல்லி இயேசுவை குறித்து சிமியோன் அங்கே இறை வாக்கு உரைக்கிறார் என்று சொன்னால், இந்த குழந்தை ஆண்டவருடைய எண்ணத்தை தன்னுள்ளே ஆழமாக உட்வாங்கிக் கொண்டு வேரூன்றி செயல்பட இருக்கிறது என்பதை அங்கே மிக தெளிவுபட அவர் கூறுகிறார். எனவேதான் இன்றைய நற்செய்தி பகுதியிலே பார்க்கிறோம், லூக்கா நற்செய்தி 4:18-19 இறை வார்த்தையிலே இரண்டு பிரிவாக இதை பிரிக்க ஆசைப்படுகிறேன். முதலாவதாக, ஆண்டவரின் ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். இந்த அருள் பொழிவு என்பதும் ஆண்டவருடைய ஆவி என்பதும் ஆண்டவருடைய எண்ணமாக இருக்கிறது. இறைமகன் இயேசு கிறிஸ்துவுக்கு கடவுள் தன்னுடைய எண்ணத்தை இந்த ஆவியின் நிரம்பி வழிகிற மனிதனாகவும் அருள் பொழிவு செய்யப்பட்ட மனிதனாகவும் இயேசு அங்கே கொடுக்கப்படுகிறார் என்றால் ஆண்டவரின் எண்ணம் ஆழமாக அவரிடத்திலே அங்கே அர்ப்பணிக்கப்படுகிறது. இந்த அர்ப்பணிப்பு மனநிலை ஆண்டவருக்கு அதிகமாக இருந்ததால் தான் இறைமகன் இயேசு கிறிஸ்து இவ்வாறாக 5 விதமான விடுதலை வாழ்வை இன்று பறைசாற்றக்கூடியவராக இருக்கிறார். முதலாவதாக, ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிப்பதும் சிறைப்பட்டோருக்கு விடுதலை கொடுப்பதும் பார்வையற்றவருக்கு பார்வை வழங்குவதும் ஒடுக்கப்பட்டவருக்கு விடுதலை செய்து அனுப்புவதும்
ஆண்டவரின் ஆண்டினை, அதாவது அருள் தரும் ஆண்டினை அறிவிக்கவும் நான் வந்திருக்கிறேன். என்னுடைய எண்ணத்தை தாண்டி கடவுளுடைய எண்ணங்கள் இவையெல்லாம் இருக்கிறது என்று அங்கே தொழுகை கூடத்திலே இயேசு பறைசாற்றுகிறார் என்று சொன்னால், இயேசுவினுடைய வருகையும் வாழ்வும் பணியும் அவர் செய்த புதுமைகளும் அருள் அடையாளங்களும் எதை மையப்படுத்தியது என்று சொன்னால், ஆண்டவருடைய எண்ணத்தை மையப்படுத்தியது. ஆண்டவருடைய எண்ணம் அங்கே மேலோங்கி இருப்பதால் தான் அவரால் ஆண்டவரின் மகனாக, இறை மகனாக முழுவதுமாக செயல்பட முடிந்தது, செயலாற்ற முடிந்தது. இதைத்தான் மூன்று வகையான இறை வார்த்தைகளின் பின்னணியிலே உங்களுக்கு விளக்கி காட்ட விரும்புகின்றேன். முதலாவதாக யோவானர் செய்தி 3:16 இறை வார்த்தையிலே பார்க்கிறோம், தன் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொண்ட மக்கள் இனங்களை பார்த்து கடவுள் சொல்லுகிறார், அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் இந்த உலகின் மீது அன்பு செய்தார் என்றால், தன் ஒரே பேரான மகனின் மீது தன்னுடைய எண்ணத்தை தாங்கி வருகின்ற இறைமகன் இயேசு கிறிஸ்துவை எந்த அளவு கடவுள் அன்பு செய்தாரோ, அதே போன்று இந்த உலகை அன்பு செய்து இந்த உலகின் மீட்புக்காக தன் ஒரே பேரான மகனை இந்த உலகிற்கு அனுப்புகிறார் என்று சொன்னால், நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரின் எண்ணத்திற்கேற்ப செயல்பட இன்றைய நாளிலே அழைக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவதாக யோவான் செய்தி 4:34 இறை வார்த்தையிலே பார்க்கிறோம், என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த வேலையை செய்து முடிப்பதுமே என் உணவு என்று இயேசு சொல்லுகிறார் என்றால், ஒருபோதும் எச்சூழலிலும் எத்தகைய மனப்பான்மையிலும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய எண்ணத்தை முன் நிறுத்தியவனாக அல்ல, மாறாக இறை திருவுளத்தை, இறைவனின் எண்ணத்தை முன் நிறுத்தியவனாக இருக்கிறார். எனவே அதையே என்னுடைய உணவு என்று சொல்லுகிற அளவிற்கு இயேசு கிறிஸ்து மாறியிருக்கிறார் என்று சொன்னால், இறை எண்ணம் மட்டுமே அவருக்கு உறுதுணையாக இருந்திருக்குது, அவைதான் அவரை உந்தி தள்ளியிருக்கிறது. மூன்றாவதாக யோவான் செய்தி 5:17 இறை வார்த்தையிலே பார்க்கிறோம், என் தந்தை இன்றும் செயலாற்றுகிறார், நானும் செயலாற்றுகிறேன். அப்படி என்றால் இந்த செயல்பாடுகள் கூட புதுமைகளாக இருக்கட்டும், அருங்குறிகளாக இருக்கட்டும், அடையாளங்களாக இருக்கட்டும், குணமளிப்பாக இருக்கட்டும், நோயாளர்களின் மீது தன்னுடைய இரக்க பார்வையை பொழிவதாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எல்லாமே ஆண்டவரின் எண்ணமாக இருப்பதால் அவர் அங்கே செயலாற்றுபவராக இருக்கிறார். என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்று ஆழமாக அவரால் சொல்ல முடிந்தது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து தன்னுடைய எண்ணத்தை விட தன்னை அனுப்பியவரின் எண்ணத்தை ஆழமாக உணர்ந்திருந்தார் என்றுதான் சொல்ல முடியும். எனவேதான் அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிறோம், அங்கே அமர்ந்திருந்த எல்லா கண்களும் ஆண்டவரை உற்று நோக்கி வியப்பில் ஆழ்ந்தனர் என்று பார்க்கிறோம். ஏன் இந்த வியப்பு, ஏன் கூர்ந்து கவனிப்பு என்று ஒரு நிமிடம் யோசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அங்கே அவர் சொன்ன வார்த்தைகள் அனைத்தும், இது எண்ணில் நிறைவேறிற்று என்று சொன்ன அத்துணையுமே அவருடைய எண்ணமும் சொல்லும் செயலும் கிடையா, மாறாக அது ஆண்டவருடைய எண்ணம். எனவேதான் ஆண்டவரின் எண்ணத்திற்கு தன்னை கையளித்த இயேசு கிறிஸ்துவை பார்த்து அங்கிருக்கிற எல்லோருமே பாராட்டுகிறார்கள். நீங்களும் நானும் எந்த எண்ணத்தை கொண்டிருப்பதால் இத்தகைய பாராட்டை பெற விரும்புகின்றோம் என்று சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிறப்பு முதல் இறுதியில் கல்வாரியில் தன்னுடைய உயிரை கொடுக்கின்றவரை, ஆண்டவருடைய எண்ணம்தான் எனக்கு முக்கியம் என்று சொன்னதை சிலுவையிலும் அவர் நிறைவேற்றியவராக இருக்கிறார். எனவேதான் லூக்கானோர் செய்தி 23:46 இறை வார்த்தையிலே பார்க்கிறோம், தந்தையே உம் கையில் என் ஆவியை உயிரை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி இரு கரங்களையும் விரித்து நமக்காக இயேசு கிறிஸ்து தன் உயிரை ஈந்திருக்கிறார் என்றால், அது ஆண்டவருடைய எண்ணம் எண்ணில் நிறைவேற வேண்டும் என்று ஆசைப்பட்டதால் தான். இறை இயேசுவில் இனியவர்களை, நாமும் இன்றைய உலகில் வாழுகின்ற நம்முடைய சுற்றத்தாரும் எத்தகைய எண்ணத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறோம்? இயேசு கொடுக்க விரும்பிய இவ்விடுதலை வாழ்வு என்பது அவர் கொண்டிருந்த ஆண்டவரின் எண்ணத்தை அடிப்படையாக கொண்டது. நம்முடைய எண்ணங்கள் மனித சார்ந்த, இவ்வுலகை சார்ந்த, உலக மாயையை சார்ந்த உலக காரியங்களை சார்ந்து இருப்பதால்தான் நான்கு வகையான சிந்தனைக்குள்ளே நாம் விடுதலை அடையாத மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முதலாவதாக அடிமைத்தனம், இரண்டாவதாக சிறைப்பட்ட வாழ்வு, மூன்றாவதாக ஒடுக்கப்பட்ட மனநிலை, நான்காவதாக பார்வையற்ற சமுதாய மக்களாக நாம் மாறியிருக்கிறோம் என்று சொன்னால், இந்த அடிமை வாழ்வு, சிறை வாழ்வு, ஒடுக்கப்பட்ட வாழ்வு, பார்வையற்ற வாழ்வு, இந்த நான்கு வாழ்வுகளுமே நம்மை தன் சார்ந்த எண்ணத்தில் வேரூன்றி வாழ்வதால் கிடைத்த மாபெரும் பரிசாக இருக்கிறது. இந்த பரிசு கடவுளால் கொடுக்கப்பட்டது கிடையாது, கடவுள் வழங்கிய பரிசும் கிடையாது. இது இந்த உலகத்தின் பால் எழுந்த எண்ணங்களால் மனிதன் தனக்காகவே கொடுக்கப்பட்ட பரிசும் பாராட்டும் ஆகும். ஆனால் இயேசு யாரிடத்திலே பாராட்டு பெற்றார்? மக்களிடத்தில் பாராட்டு பெற்றார். அந்த பாராட்டு கடவுளின் எண்ணத்தால் உருவானது. நாம் பெறுகிற பாராட்டும் மக்களிடத்திலிருந்து வருகிறது, ஆனால் அது தற்காலிகமான பாராட்டு. ஆனால் இயேசு கிறிஸ்து பெற்ற பாராட்டு என்பது நிலையானது, யாரும் ஒருபோதும் அவரிடத்திலிருந்து பறிக்க முடியாத பாராட்டாக இருந்தது. இறுதியாக ஆண்டவருடைய எண்ணத்தை நாம் கைகொள்ளவில்லை என்று சொன்னால், ஆண்டவருடைய எண்ணத்திலே நாம் ஆழமாக வேரூன்றவில்லை என்று சொன்னால், நாம் நம்முடைய எண்ணத்தில் இருக்கிறோம் என்பது நிச்சயமான தெளிவான உண்மை. எப்படி ஆண்டவருடைய எண்ணத்திற்கு நாம் நம்மையே கையளிக்க முடியும்? நான்கு வகையான சிந்தனைகள்தான். ஒன்று, யாக்கோபு எழுதிய திருமுகம் 1:6 இறைவார்த்தையிலே பார்க்கிறோம், ஐயப்பாடின்றி கேட்க வேண்டும். நான் எத்தகையவன், நான் எத்தகைய பாவி, எனக்குள் என்ன இருக்கிறது, நான் கடவுளுக்கு எதுவை எது ஏற்றதாக அமைத்து வாழுகிறேன் என்பதையெல்லாம் உணர்ந்து ஆண்டவரிடத்திலே அருளினை ஐயப்பாடின்றி கேட்க வேண்டும். அப்பொழுது தன் எண்ணத்திலிருந்து தன்னை படைத்தவரின் எண்ணத்தை நோக்கி நாம் பயணிக்க முடியும். இரண்டாவதாக, யாக்கோபு எழுதிய துறைமுகம் 4:10 இறைவார்த்தையிலே பார்க்கிறோம், ஆண்டவர் முன்னிலையில் தன்னை தாழ்த்துபவர்கள் தன் எண்ணத்திலிருந்து தாண்டி வந்து தன்னை படைத்தவனின் எண்ணத்துக்குள்ளே அமைதியில் இலை பாருகிறார்கள். மூன்றாவதாக, பேதுருக்கு எழுதிய 2:9 இறைவார்த்தையிலே பார்க்கிறோம், இறை பற்று உள்ளோராய் வாழ்தல் அவசியம். யார் ஒருவர் இறைவனை பற்றி கொண்டு வாழ விரும்புகிறீர்களோ அவர்கள் இவ்வுலக எண்ணத்திலிருந்து கடந்து வந்து இறை எண்ணத்திலே தங்கள் வாழ்வை அமைத்து கொள்கிறார்கள். நான்காவதாக, யோவான் எழுதிய 3:7 இறைவார்த்தையிலே பார்க்கிறோம், நெறி தவறாமல் வாழக்கூடிய மக்கள். யார் ஒருவர் நெறி தவறாமல் கிறிஸ்து எதை போதித்தாரோ, இறை ஆட்சியின் மதிப்பீடுகளாக எதை நமக்கு கொடுத்தாரோ அவற்றை நெறி தவறாமல் பின்பற்றுகிற மக்கள் இவ்வுலக எண்ணங்களை கைவிட்டு விட்டு இறைவனின் எண்ணமே நமக்கு அவசியம் என்கிற ஆழமான புரிதலுக்குள் நுழைகிறார்கள். எனவே அன்பிற்கினியவர்களே, நாம் ஒவ்வொருவரும் இறைவனின் எண்ணமே நம்மை இவ்வுலகிலிருந்து விண்ணுலகை நோக்கி பயணிக்க செய்யும் உன்னதமான கருவி என்பதை ஆழமாக நம்முடைய இதயத்தில் ஏற்றுக்கொள்வோம். அப்பொழுது இறை எண்ணமே நம்முடைய இயக்கமாக மாறும், இயக்க பொருளாக மாறும், மற்றவரை இயக்கும் சக்தியாகவும் மாறும். இதைத்தான் யோவான் தன்னுடைய 5:12 இறைவார்த்தையில் இவ்வாறாக சொல்லுகிறார், கடவுள் நமக்கு நிலை வாழ்வை அளித்துள்ளார், இந்த வாழ்வு அவர் மகனிடம் இருக்கிறது, இதுவே அச்சான்று, இறை மகனை கொண்டிருப்போர் வாழ்வை கொண்டுள்ளனர், அவரை கொண்டிராதோர் வாழ்வை கொண்டிரார். ஆமீன்.